தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இக்கட்டுரை தொகுப்பை வாசிப்பவர் முனைவர் ச. மதிப்பிரியா. கட்டுரை தொகுப்பின் பெயர் வீரர் உலகம். கட்டுரை ஆசிரியர் திரு கி. வ. ஜெகநாதன். பதிப்பித்த ஆண்டு 1966. கட்டுரை எண் 1. எல்லையில் போர். தொகுதி 1. எல்லையில் பெரிய வீர முழக்கம். போர் முரசு எங்கும் ஒலிக்கிறது. ஊருக்கு ஊர், வீட்டுக்கு வீடு, இதுவே பேச்சு. இயற்கையாக நாட்டில் நடக்கும் பல வகையான இன்ப விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்த ஆடவரும் மகளிரும் நிமிர்ந்து நிற்கிறார்கள். யார் பகைவர், எங்கே போர் என்ற கேள்விகள் எழுகின்றன. ஆண்மை மிக்க காளையர் தோள்கள் பூசிக்கின்றன. தங்கள் தோள்களின் தினவை போக்கிக் கொள்ளும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே என்ற கிளர்ச்சி அவர்களை எண்ணித்தான். போர் என்ன வீங்கு பொறுப்பெண்ண, திரள் கொன் திண்டோன் என்று கம்பன் பாடினான். போரில் வெற்றி பெருமல் திரும்பக்கூடாது என்று அவர்கள் உறுதி பூணுகிறார்கள். பெண்மணிகளுக்கும் ஒரே ஊக்கம். தாய்மார்கள் தங்கள் புதல்வர்களை வாழ்த்தி போருக்கு அனுப்புகிறார்கள். காதலிமார் தம் அருமை காதலரை போருக்கு சென்று வெற்றியும் புகழும் பெற்று வருமாறு அனுப்புகிறார்கள். பகைவன் பல காலமாக செய்து வரும் தீமைகளை எத்தனை நாட்களாக பொறுக்க முடியும்? இப்பொழுது நாட்டினர் துணிந்து விட்டார்கள். எப்படியாவது பகையை கருவறுத்து வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் என்று தலைவர்கள் உறுதிமொழி கூறிவிட்டார்கள். அரசன் போர் முரசு கொட்டிவிட்டான். வீரர் வருக, காளையர் வருக, விடலைகள் வருக, ஆண் சிங்கங்கள் வருக, பகையை ஒழிக்க படைக்கலன் ஏந்தும் பண்பினர் வருக, தோள் வலிமிக்க சூரர்கள் வருக, சீதை எழும்பும் தீரர்கள் வருக என்று மூளைக்கு மூளை அந்த முரசின் பேரொளி கேட்கிறது. போர் தொடங்கினாலும் அறத்தை மறந்துவிடவில்லை அரசன். பகைவர்கள் கொடுமை செய்தாலும் பகை நாட்டில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், பெரியவர்கள் வாழ்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், பிணியுடையவர்கள் இருக்கிறார்கள், பசுமாடுகள் உள்ளன. நாடு முழுவதையும் அழித்து பொடிப்படுத்தலாம், ஆனால் இந்த அப்பாவிகளை அழிக்கலாமா? அதனால் முரசு அறையும் போது வீரக்குரலோடு அறக்குரலும் உடன் முழங்குகிறது. பகை காட்டில் உள்ள கள்ளர்களுக்கு எச்சரிக்கை அது. நாங்கள் படையுடன் வருகிறோம், போர் மூளப்போகிறது. எங்களுக்கு நல்லவர்களிடம் பகையில்லை, அவர்களையும் பலம் இல்லாதவர்களையும் போரில் அழிக்க எங்களுக்கு விருப்பமில்லை. அவர்களை இப்போதே எச்சரிக்கை செய்கிறோம். அவரவர்கள் தங்கள் தங்களுக்கு ஏற்ற பாதுகாப்பை தேடிக்கொள்வதற்காகவே இந்த எச்சரிக்கை. கொடியவர்களை எதிர்த்து போர் செய்து வெற்றி கொள்ள துணிந்து விட்டோம். அவர்களிடையே இருக்கும் நல்லவர்களும் பலம் இல்லாதவர்களும் இப்போதே புறப்பட்டு எங்கேயாவது போய்விடுங்கள். இப்படி அறத்தை அரைந்து முரசு கொட்டுகிறார்கள். இது அறப்போர். ஆவும் ஆணியர் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் பேணி தென்புல வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும் பொருள்போர் புதர்வர் பெறா ஆத்திரும் எம் அம்பு கடிவிடுதும் நும் அறன் சேர்மின் என் அறத்தாறு நுவலும் பூக்கை மரம் என்று இந்த தர்ம யுத்தத்தை பழங்கால புலவர் சொல்கிறார். பகைவரின் காட்டில் வாழ்ந்தாலும் இவர்களை பாதுகாப்பது யாவருக்கும் கடமை. பசுக்களும் பசுவின் தன்மையுடைய அந்தணர்களும் பெண்டிரும் பகை கணலுக்கு இரையாகாதவர்கள், நோயுடையவர்களும் பிள்ளை பெறாதவர்களும் இரக்கத்துக்கு பாத்திரமானவர்கள். எம்முடைய அம்பை இனி தாமதம் செய்யாமல் வேகமாக விட போகிறோம். நீங்கள் உங்களுக்கு அரணமான இடங்களை அடைந்து விடுங்கள் என்று அறநெறியை சொல்லும் கொள்கையை உடையது இந்த வீரம். அந்தனரும் மகளிரும் நோயாளிகளும் புதல்வர்களை பெறாதவர்களும் இந்த எச்சரிக்கையை கேட்டு பாதுகாப்பை தேடிக்கொள்ள முயல்வார்கள். ஆனால் பசுமாடுகளுக்கு அது தெரியுமா? அவற்றை அழைத்துக் கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அவற்றை உடையவர்கள் போகலாம். போருக்கு அஞ்சி ஓடும் போது பசுமாடு எல்லாவற்றையும் அழைத்துக் கொண்டு போக முடியுமா? ஆகவே பல மாடுகளை அப்படி அப்படியே ஓடவிட்டு போய்விடுவார்கள். அவற்றை காக்க வேண்டும். இதற்காகத்தான் இப்போது முதலில் நாட்டின் எல்லையில் இந்த நாட்டு வீரர்கள் மாடுகளை பிடித்து வருவதற்காக புறப்படுகிறார்கள். அந்த மாடுகளை எளிதில் கைப்பற்றி கொண்டு வர முடியுமா? அவற்றை காக்கும் வீரர்களோடு பொருதே பிடித்து வர வேண்டும். ஆதலில் வீர கோலம் பூண்டு புறப்படுகிறார்கள். சண்டைக்கு எடுபிடி மாடுபிடி என்று பழமொழி கூட உண்டாகியிருக்கிறது. இவ்வாறு பகைவர் நாட்டு பசுக்களை அடித்து கொண்டு வருவது அறத்தின் பார்ப்பட்ட செயல் என்று கூறுவர் புலவர். களவு நிகழ்கின்ற குறிஞ்சி பொருளாகிய கந்தர்வ மனம் வேத விதியானே இல்லறம் ஆயினார் போல இரு பெருவேந்தர் பொறுவது கருதிய கால் ஒருவர் ஒருவர் நாட்டு வாழும் அந்தனரும் ஆவும் முதலியன தீங்கு செய்யத்தகாத சாதிகளை ஆண்டுகின்றும் அகற்றல் வேண்டி போதருகவிட புகரலும் அஞ்ஞனம் போதருதற்கு அறிவில்லாத ஆவினை களவினால் தாமே கொண்டு வந்து பாதுகாத்தலும் தீதனப்படாது அறமேயாம் என்பது நச்சினார்க்கினியர் உரை. தொல்காப்பியம் புறத்திணை இயல் ஒன்று உரை. அரசன் ஏவலின் மேல் மாடுகளை கைப்பற்றி கொண்டு வர புறப்படுகிறார்கள் வீரர்கள். அச்சமயத்தில் அங்கே யாரோ ஒருவர் தொழுவத்தில் இருக்கும் மாட்டை பிடித்து வரும்படி ஒருவனை ஏவுகிறார். அந்த மாட்டை பிடித்து கொண்டு வா என்று உரக்க கூறுகிறார். இது அந்த வீரர்கள் காதில் படுகிறது. அவர்களுக்கு ஒரே கொம்மாளம், டேய் நல்ல சகுனம் ஆகிறது, அசரீதி வாக்கு உத்தரவிடுகிறது, புறப்படுங்கள் என்று தோள் கொட்டி ஆர்க்கிறார்கள். இவ்வாறு நேரும் நல்ல நிமித்தத்தை விருச்சி என்று சொல்வார்கள். வீரர்கள் புறப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கு பசுமாடுகள் எங்கே இருக்கின்றன, நாட்டின் எல்லையில் எங்கே மேய்கின்றன என்று தெரிய வேண்டாமா? அதற்காக முன்கூட்டியே ஒற்றர்களை அனுப்பியிருக்கிறார்கள். போர் தொடங்கினால் வீரர்கள் வெளிப்படையாக போரிடுவது எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம். பகைவர்களுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்வது, அதற்காக ஒற்றர் பலரை பயிற்றுவித்து மிகவும் சாமர்த்தியமாக பகைவர்களிடையே மறைந்து சென்று பல வகை தந்திரங்களினால் அவர்களுடைய படைபலத்தையும் பலவீனத்தையும் திட்டத்தையும் தெரிந்து கொள்ளும்படி செய்வார்கள். அரசியல் தந்திரத்தில் அன்றும் சரி இன்றும் சரி இந்த ஒற்றர்களின் செயல் போருக்கு மிகவும் உபயோகமாக இருப்பது. ஒற்றர்கள் மறைவாக சென்று எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இரவோடு இரவாக வந்து சேர்கிறார்கள். பசுமாடுகள் நிற்கும் இடம், அவற்றின் எண்ணிக்கை, அவற்றை காத்து கொண்டிருக்கும் விற்படையினரின் நிலை ஆகியவற்றை அவர்கள் சொல்கிறார்கள். அரசன் ஓர் ஒற்றனை மாத்திரம் விடவில்லை. ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ளாதபடி வெவ்வேறாக இரண்டு ஒற்றர்களை அனுப்பியிருந்தான். சில சமயங்களில் மூன்று ஒற்றர்களையும் அனுப்புவது உண்டு. முதலில் போனவன் ஏமாந்து போனாலும், பகையாளியின் ஆசை வார்த்தையால் மயங்கி துரோகம் செய்ய புகுந்தாலும், சோம்பலாலோ வேறு காரணங்களாலோ பொய் சொல்ல துணிந்தாலும், பகைவருடைய கட்டுக்காவலில் அகப்பட்டாலும், பின்னாலே போனவன் உண்மையை உணர்ந்து வந்து சொல்ல முடியும். அதனால்தான் இரண்டு ஒற்றர்களை தனித்தனியே அனுப்பினான். ஒற்றர்கள் எப்படி இருக்க வேண்டும், அரசன் அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்னும் கருத்துக்களை இந்த நாட்டு அர்த்த சாஸ்திரங்களும் மேல்நாட்டு அரசியல் நூல்களும் விரிவாக சொல்கின்றன. திருக்குறளில் ஒற்றுடல் என்று ஓர் அதிகாரமே இருக்கிறது. அரசனுக்கு இரண்டு கண்ணை போல ஒற்றும் அரசியல் நூலும் உதவுகின்றன. பகைவரிடத்தும் அயலாரிடத்தும் நண்பர்களிடத்தும் என்னென்ன நிகழ்கின்றன என்பதை நாள்தோறும் ஒற்றர்களை கொண்டு தெரிந்து கொள்வது அரசனுக்குரிய முக்கியமான கடமை. அவ்வாறு ஒற்றரை கொண்டு நிகழ்ச்சிகளை அறிந்து ஆராய்ந்து நடவாத அரசனுக்கு வெற்றி கிட்டாது. அரச காரியம் செய்கின்ற பல வகை அதிகாரிகள் அரசனுடைய சுற்றத்தார் பகைவர்கள் ஆகிய அனைவருடைய பேச்சுக்களையும் செயல்களையும் அவர்கள் அறியாமல் ஒற்றர்களின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒற்றர்கள் யாரும் ஐயுறாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ற கோலத்தோடு உழவ வேண்டும். ஒரு கால் யாரேனும் ஐயுற்றால் அஞ்சாமல் சமயத்துக்கு தக்கபடி நடந்து கொள்ள வேண்டும். அகப்பட்டு கொண்டால் உள்ளதை சிறிதும் வெளிவிடாத உறுதியோடு இருக்க வேண்டும். ஒற்றர்கள் சில சமயம் துறவிகளைப் போல வேடம் புனைந்து செல்வார்கள். துறவிகள் என்றே தம்மை நம்பும்படி செய்து மிகவும் ரகசியமான இடங்களுக்கு கூட போய்விடுவார்கள். அவர்கள் ஒரு கால் அகப்பட்டுக் கொண்டால் அவர்களை என்ன செய்தாலும் எதையும் சிறிதளவு கூட வாய்விட மாட்டார்கள். அங்கங்கே நடப்பவற்றை அவ்வவ்விடங்களில் பழகுபவர்களைக் கொண்டு தெரிந்து கொள்வார்கள். தாம் அறிந்து கொண்டவை உண்மையா என்பதையும் சோதித்து பார்த்து தெளிவு பெறுவார்கள். இவ்வாறு சென்று ஓர் ஒற்றன் பகைவரிடம் உள்ள செய்திகளை தெரிந்து கொண்டு வந்து சொன்னால் அவற்றை கேட்ட அளவில் அரசன் திருப்தி அடைய மாட்டான். மேலும் ஓர் ஒற்றனை அனுப்பி அவன் கொணரும் செய்திகளையும் வைத்து ஒப்பு நோக்கி உண்மையை உணர்வான். அப்பாலும் மூன்றாம் ஒற்றன் ஒருவனை அனுப்பி அவன்
அவன் தெரிக்கு வருவனவற்றையும் கேட்டு மூவர் சொல்லும் செய்திகளில் பொதுவாக இருப்பவற்றை உண்மை என்று தெரிந்து கொள்வான். இந்த மூன்று பேரும் ஒருவருக்கு தெரியாமல் மற்றொருவர் சென்று ஆராய்வார்கள். இவ்வாறு சென்று வந்த ஒற்றர்களுக்கு அரசன் வெளிப்படையாக சிறப்பு செய்ய மாட்டான். அப்படி செய்தால் அந்த ஒற்றருடைய இரகசிய நிலை வெளிப்பட்டுவிடும் அல்லவா? இவ்வாறு ஒற்றர்களை ஆளும் முறையை பற்றி திருவள்ளுவர் கூறுகிறார். ஒற்றர்களால் பசுமாடுகளை பற்றிய செய்திகளை அறிந்த வீரர்கள் எல்லையை நோக்கி வீறுநடை போட்டு செல்கிறார்கள். பகைவர் நாட்டு எல்லையை அடைகிறார்கள். பெரிய வழிகளிடையேயும் செல்லுகிறார்கள். நுழைந்து செல்லும் குறுகிய வழியிலும் செல்ல வேண்டி நேர்கிறது. கடைசியில் பசுமாடுகள் இருக்கும் இடத்தை அணுகுகிறார்கள். பாதுகாப்பை கடந்து மாடுகளை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். பகை நாட்டு வீரர்கள் ஓடி வருகிறார்கள். ஆவினத்தை கைப்பற்றிய வீரர்களோடு போரிடுகிறார்கள். பகைவர்களோடு பொருது அடித்து அவர் கைப்பற்றிய மாடுகளோடு திரும்புகிறார்கள் வீரர்கள். வழியில் மாடுகளை வயிறார நேய செய்து தண்ணீர் காட்டி வெயில் வேளையில் நிழலிலே தங்க செய்து செல்கிறார்கள். எல்லைக்கு சென்ற வீரர்கள் மாடுகளோடு வரப்போகிறார்கள் என்று காட்டில் உள்ளவர்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாடுகளை அடித்துக் கொண்டு வருகிறவர்கள் வெற்றி ஆரவாரத்தோடு துடிகளை முழக்கிக் கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய வரவை எதிர்நோக்கி அவர்களுடைய மனைவிமார் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்டிற்கு நல்ல நிமித்தம் உண்டாகிறது. அவர்களுடைய இடக்கண்கள் துடிக்கின்றன. நிச்சயம் வெற்றியுடன் திரும்புவார்கள் என்று கையை கன்னத்திலே வைத்துக் கொண்டு நிற்கும் அந்த மங்கையரின் உள்ளத்தில் மகிழ்ச்சி வெள்ளத்தை புகுத்துகிறது. வீரர்கள் ஒலிக்கும் துடிகளின் முழக்கம். மாடுகள் வந்துவிடுகின்றன. மந்தை மந்தையாக அவை வருகின்றன. அங்கங்கே உள்ள தொழுவங்கள் நிறைய அவற்றை கட்டுகிறார்கள். அரசன் அத்தனை மாடுகளையும் தனக்கென்று வைத்துக் கொள்வானா? அவன் அவற்றை பலருக்கு பங்கிட்டு வழங்க ஏற்பாடு செய்கிறான். வாளேந்தி போர் செய்த வீரர்களுக்கு முதலில் ஒரு பங்கை வழங்குகிறார்கள். தம் உயிருக்கு ஏதும் வருவதை நோக்காமல் மறைந்து சென்று ரகசியங்களை அறிந்து வந்த ஒற்றர்களுக்கு பிரித்து தருகிறார்கள். சகுனம் பார்த்து சொன்னவர்களுக்கு கூட பங்கு கிடைக்கிறது. வீரர்கள் வெற்றி களிப்பினால் தாம் விரும்பிய பானங்களை உண்டு மகிழ்கிறார்கள். தங்களுக்கு பங்காக வந்த மாடுகளை தம் விருப்பத்துக்கு ஏற்றபடி வேண்டியவர்களுக்கெல்லாம் தாராளமாக வழங்குகிறார்கள். கிணை என்னும் பறையை அடித்தவனுக்கும் துடியை முழங்கினவனுக்கும் பாட்டு பாடும் விரலிக்கும் பானனுக்கும் கல் விற்பவருக்கும் கொடுக்கிறார்கள். தங்களுக்கு வெற்றியை உண்டாக்கியதற்கு கொற்றவையாகிய துர்கையின் அருளே காரணம் என்று அப்பிராட்டியை வழிபடுகிறார்கள். முருகனை பாடி வள்ளிக்கூத்தை ஆடி அகமகிழ்கிறார்கள். இவ்வாறு போரின் ஆரம்ப கட்டம் உருவாகிறது. பகைவன் இனி என்ன செய்தாலும் அவனை புறங்காட்டி ஓடச் செய்யலாம் என்ற துணிவோடு வீரர்கள் இப்போது விழா கொண்டாடுகிறார்கள்.